நான் வேதத்திற்கு திருப்புவோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23வது அதிகாரம். முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபிப்போம். சர்வவல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தாவே, தேவரீர், இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவனங்கள் மத்தியிலே இருந்து இந்த வார்த்தையினுடைய மகத்துவங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்கத்தக்கதாய் நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை நிறைவாய் தந்திருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ரட்சிப்பு என்கின்ற ஒரு சொல்லானது எங்கள் எல்லாருக்கும் மிகவும் ஒரு தெரிந்ததான ஒரு சொல்லாகவே அது இருக்கின்றது. ஆகவே இந்த ரட்சிப்பை, அருமையானவர்களே, தேவனே எங்களுக்கு இந்த ரட்சிப்பை தருகின்ற கர்த்தராக இருக்கின்றார். அவர் எங்களுடைய ரட்சிப்பிற்கு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றோம். அவர் இந்த ரட்சிப்பிற்கு மனிதனுடைய எந்த கிரியைகளும் எந்த காரியங்களும் அப்பிரயோஜனமற்றது என்பதை விளங்கப்படுத்துவதற்கு இந்த ஸ்பர்ஜன் என்கின்ற ஒரு போதகர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ரட்சிப்பு என்கின்ற ஆடையை நாங்கள் தரித்துக் கொள்வதற்கு எங்களாலே ஒரு பொத்தானை கூட பூட்ட முடியாத அளவிற்கு மனித குலமானது ரட்சிப்பிற்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமையிலே இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்ற பாசையிலே அவர் சொல்லியிருக்கின்றார். அவை வேதம் கூட எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவோ, ரட்சிப்பு யாருடையது? அது கர்த்தருடையது. அவை மனிதன் தன்னுடைய ரட்சிப்பிற்காக எதையுமே செய்ய முடியாது என்பதிலே நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் இது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் படியே அது ஒருவனுக்கு ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகின்றவராக இருக்கின்றார். ஆளுமையர்மையானவர்களே, இந்த ரட்சிப்பு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அது கொடுக்கப்படுகிறது ஒன்று. இங்கே விரும்பினால் இந்த ரட்சிப்பை எடுக்கலாம், நாங்கள் விருப்பம் இல்லாமல் போனால் இந்த ரட்சிப்பை விட்டு விலகலாம் என்கின்ற ஒரு தெரிவு எங்களாலே தெரிவு செய்கின்ற ஒரு விடயம் அல்ல இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பது இங்கு தேவனாலே கொடுக்கப்படுகின்ற ஒரு மாபெரிய கொடை. ஒரு எந்த ஒரு நன்மைக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கொடூரமான பாவிக்கு தேவன் காட்டுகின்ற மாபெரிய கிருபை தான் இந்த ரட்சிப்பு அவே என்பதை வேதம் இங்கு தெளிவாக ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தருகின்றது. இந்த ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் தெரியும். இங்கு ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு இந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் அது ஒருபொழுதுமே விளங்கா. அவை நாங்கள் ரட்சிப்பை பெற்றதான அறிவு எங்களிடத்தில் இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பை பெற்றதான ஒரு அனுபவம் எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். அவை இங்கே ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்த அருமையானே, நெருப்பானது சுடும் என்பது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு அறிவு. அந்த அறிவிற்கும் நெருப்பை கையினாலே சூடு பெற்றவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அவை நாங்கள் ஒரு விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது அது ஒரு விஷயம், மற்றது இன்னொரு விஷயம் இருக்கின்றது என்னவென்றால் அதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் என்பது இன்னொரு விஷயம். அவை இங்கு ரட்சிப்பு என்கின்ற ஒரு காரிய வறுமையாளர்களே, அது ஒரு மனுஷனுடைய அனுபவத்திலே அது வருகின்றது ஒன்று. இங்கே வகுப்புகளையும் இங்கே வேத பாடங்களை நடத்தி ரட்சிப்பினுடைய அறிவை பெற்றுக் கொள்ளுகின்றது என்பதல்ல. இங்கே ரட்சிப்பு என்பது அது பரிசுத்த ஆவியாகிய தேவனாலே கொடுக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் மிக்க எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு அனுபவம் மிக்க ஒரு மகத்துவமான காரியமே இந்த ரட்சிப்பு. இன்னொரு வகையில் இந்த ரட்சிப்பை பெறுகின்ற விதத்திலே நாங்கள் எல்லாரும் ஒரு வியந்து பார்க்கின்ற ஒரு மாபெரிய சந்தோஷத்தை தருகின்ற நிகழ்வு தான் இந்த ரட்சிப்பு. அவை இந்த நெருப்பு சுடும் என்பதை விட பெரியதான நோய்க்குள்ளே நாங்கள் போய்கொண்டிருந்தால் அந்த நோயை பற்றிதான் அறிவு எங்களிடத்தில் இருக்கின்றது. அந்த நோய்க்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கின்ற வேளையில் அந்த நோயை பற்றின அனுபவம் எங்களிடத்தில் இருக்கின்றது. சொல்லுவார்கள், எட்டு சுரக்காய் கறி குதவா. இந்த அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்விலே ரட்சிப்பு வந்து அதில் எட்டு சுரக்காயாகவே இருக்கின்றது. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அது தன்னியல்பாக அது வருகின்றது ஒன்று. அவை அந்த வகையிலே தான் அருமையாவர்களே, நாங்கள் இந்த மாலை வேளையிலே இந்த ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷனுடைய அனுபவத்தில் இருந்து அல்லது வேதத்திலே ஆங்காங்கே இருக்கின்ற ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுடைய அனுபவங்களில் இருந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாபெரிய ரட்சிப்பை நாங்கள் அனுபவித்தோமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு மாபெரிய கேள்விக்கு விடைகளை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இங்கே சிலர் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானமானது கொடுக்கப்படுவதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இதை இந்த வார்த்தையின் படியாக நாங்கள் எங்களை சிந்தித்து அதை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் உண்மையாகவே தேவனாலே ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு மாபெரிய நிச்சயத்தோடு நாங்கள் இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். அவை அது மட்டுமல்ல, ஞானஸ்தானத்தை எடுக்காமல் இருக்கின்றவர்கள் கூட இதை குறித்து சிந்திப்பதற்கு ஒரு ஏற்ற வேலையாக இருக்கின்றது. அல்லது நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகின்ற நாங்கள் கூட உண்மையாகவே நாங்கள் எட்டு சுரக்காயாக நாங்கள் ரட்சிப்பை பெற்றதாக இருக்கிறோமோ அல்லது நாங்கள் அனுபவ ரீதியாக உண்மையாக இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமோ என்கின்ற ஒரு மாபெரிய நிச்சயத்திற்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு போவதற்கு ஏதுவாக இருக்கின்றது, இந்த ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆவியருமையாகவே நான் இன்றைய சிறியதான ஒரு ஆறு காரியங்கள் ஊடாக ஒரு மெய்யாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய தேவனாலே ரட்சிப்பை அனுபவமாக கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்விலிருந்து அவனுடைய அனுபவத்தில் இருந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து பார்க்க நாங்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர்களே, முதலாவதாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் தான் தன்னுடைய பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வை கொண்டவனாக இருந்தான். இந்த கள்ளருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அந்த அரசாங்கமானது இவன் களவு செய்யப்பட்டவன் என்பதை அவன் உறுதி செய்து அவனை அதற்குரிய தண்டனையை கொடுக்கின்றது. ஆனால் இங்கே இவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த கள்வன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் தெளிவாக உணர்ந்து கொள்ளுகின்றவனாக இருக்கின்றான். இங்கு பாருங்க 41வது வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம். அவருடைய அர்த்தம் என்ன? அவன் தன்னுடைய பாவத்தை என்ன செய்கிறான்? உணர்ந்தவனாக இருக்கின்றான். நாங்கள் எங்களுடைய பாவங்களை குறித்து, அது சிறியதான பாவம், பெரியதான பாவம், எப்படியான பாவம், எங்களுடைய சகல பாவங்களை குறித்ததான ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு அது வரவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக ஒருபொழுதும் இருக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான். இங்கு வேதத்தின் அடிப்படையில் இந்த கள்வனுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கின்ற வகையில் அவன் தன்னுடைய சகல பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வை கொண்டவனாக இருக்கின்றான். அவன் இந்த பரிசுத்தாவியாகிய தேவன் இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கட்டளையிடுகின்ற வேளையிலே, திரியேக தேவன் இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கட்டளையிடுகின்ற வேளையிலே, இந்த பரிசுத்தாவியானவரை கொண்டு எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய பாவங்களை குறித்ததான உணர்வுகளை ஏற்படுத்தி விடுவார். இது உணர்வு, அறிவு அல்ல, உணர்வு. பாவத்தை குறித்த அறிவுகள் எல்லாத்திலும் இருக்கின்றது, ஆனால் பாவத்தை குறித்த உணர்வை பற்றி இங்கு பேசப்படுது. கொலை செய்தல் என்பது பாவம் என்பதை அறிந்திருக்கின்றோம், விபச்சாரம் செய்கிறது பாவம் என்பதை அறிந்திருக்கின்றோம். பொய் சொல்லுவது பாவம் என்பதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் பொய் சொல்லுகின்ற வேளையிலே, விபச்சாரம் செய்கின்ற வேளையிலே, களவெடுக்கின்ற வேளையிலே, தேவனுடைய பிரமாணங்களை மீறுகின்ற வேளையிலே, நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்கிறோம் என்கின்ற உணர்வு எங்களுக்கு இல்லை என்றால், அந்த பாவத்தினுடைய அறிவு கூட எங்களுக்கு அது ஏட்டு சுரக்காயாகவே இருக்கிறதே தவிர, அது உண்மையாகவே அது ரட்சிப்பிற்கான ஒரு படியாக நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது. அவர்களே, இந்த வார்த்தையிலிருந்து தேவன் என்னோடும் உங்களோடும் விசேஷமாக ஞானஸ்நானம் எடுக்கின்ற பிள்ளைகளோடும் ஞானஸ்நானம் எடுத்தவர்களோடும் பேசுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயங்களிலும் உங்களுடைய செய்கைகளிலும் நீங்கள் செய்கின்ற பாவங்களை குறித்ததான உணர்வே எப்படியாக இருக்கும். தேவன் வல்லமையாக புதிய ஏற்பாட்டு சபையிலே வல்லமையாக பாவித்த ஒரு மனுஷன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் தன்னுடைய பாவ உணர்வை பற்றி என்ன சொல்லுகிறான்? பாவிகளுக்குள்ளே பிரதான, நான் தான் இந்த பாவிகளுக்குள்ளே பிரதானமான. அவன் என்னத்தை சொல்கிறான் என்றால், இங்கு ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வேடிக்கையாக அல்லது தன்னை தாழ்த்துவதற்காக அவன் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக தான் எவ்வளத்திற்கு ஒரு அன்வேதி, நான் எவ்வளத்திற்கு அவருக்கு முன்பாக பிரயோஜனமற்றவன் என்பதை அவனுடைய இருதயமானது சொன்னதல்ல, அதை உணர்ந்ததாக இருக்கிறது. கம்மியாக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தை குறித்ததான உணர்வானது எங்களுக்கு அது ஒரு உணர்ச்சியை தருகின்றதாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே பாவமானது பழகி போனது என்றால், சிறிய பாவம் என்றால் எங்களுக்கு எல்லாம் அது பழகி போனது என்றாக, நாங்கள் பாவத்திலே கடினப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தேவன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பு பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த ரட்சிப்பை எங்களை கட்டளையிட்ட வேளையிலே எங்களுடைய சொந்த பாவங்களை குறித்ததான ஒரு அருவறுப்பு, ஒரு அரியண்டங்கள், நாங்கள் எவ்வளவுக்கு தேவனுக்கு முன்பாக கொடூரமானவர்கள், தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்தேன் என்று அந்த உணர்வை உடையவர்களாக பரிசுத்தாவியானவரை படுத்துவார். அருமையாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்விலும் உங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எப்படியான உணர்வை தருகின்றது? உங்களுடைய சொந்த பாவங்கள் உங்களுக்கு எப்படியான ஒரு உணர்வை தருகிறது? தேவனுக்கு விரோதமாய் நான் ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்ற வேதனையை தருகிறதாக இருக்கிறதா? எல்லாரும் செய்கிற பிரச்சனை தானே, இவரிலும் பார்க்க நான் பரவாயில்லை தானே என்கின்ற ஒரு பாவத்திலே கடினமான ஒரு அறிவை தருகிறதா? ஒரு சிறந்ததா உதாரணம் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். தாவீதுக்கு பாவத்தை குறித்ததான அறிவு இருக்கின்றது, இருந்தது. நாத்தான் வந்த உவமையை சொல்லுகின்றான், அறிவு இருந்தது. ஆனால் பரிசுத்தாவியாகிய தேவன் அந்த வார்த்தையின் மூலமாக நீதான் அந்த மனிதன் என்று சொன்ன பிறகு அவன் அறிவில்லை, அவனுக்கு என்ன வந்தது? அதற்கு பின்பதாக பாவத்தை குறித்ததான உணர்வு வந்தது. அம்மையாகளே, நாங்களும் அநேகர் பாவத்தை குறித்ததான அறிவோடு இருக்கிறோமே தவிர பாவத்தை குறித்ததான உணர்வோடு இல்லை. அவை இந்த ரட்சிப்பு என்பது அது பாவத்தை குறித்து உணர்வு சம்பந்தமானதாகவே இருக்கு. இரண்டாவதாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் அருமையாகலே, ஒரு ரட்சிப்பினுடைய காரியத்தில் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வே உருவாகின்ற அதே வேளையிலே, அங்கே அந்த பாவத்திற்கான பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு என்கின்ற அந்த விசுவாசமும் பரிசுத்தாவியானவராலே கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய கிரியைகளால் உண்டானது, இது இல்லை, இது தேவனுடைய ஈவு. அவை இந்த விசுவாசம் என்னத்தை தருகிறது என்றால், நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்கிறோம் என்று நாங்கள் உணர்கின்ற வேளையிலே, இந்த உணர்கின்ற வேளையிலே தான் இங்கு நாங்கள் தேவனிடத்திலே எங்களுடைய பாவங்களை கொண்டு நாங்கள் போவோம். நாங்கள் தேவனிடத்திலே எங்களுடைய பாவங்களை கொண்டு போகவில்லை என்றால் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு பாவத்தை குறித்துதான் ஒரு அறிவைத்தான் தந்தவரே தவிர இந்த உணர்வை அவர் தருகின்ற வேளையில் என்ன செய்வார்? நாங்கள் தேவனிடத்திலே போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிறவராக இருப்பார். ஆனால் உலகம் என்ன செய்யும், இந்த ஆவி இல்லாத தன்மை என்ன செய்யும் என்றால் பாவத்தை குறித்ததான ஒரு அறிவைத்தான் எங்களுக்கு தருமே தவிர கிறிஸ்து இடத்திலே போக வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தை அது எங்களுக்கு ஒரு பொழுதும் தரான். அவன் இந்த கெட்டகுமாரனுடைய வாழ்வை பார்க்கின்ற வேளையிலே இந்த அவன் என்ன செய்கின்றான், தான் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவத்தை செய்தேன் என்று யோசித்தவன் எங்கே போனான், தகப்பனிடத்திலே போனான். அவை நாங்கள் யாருக்கு விரோதமாக பாவத்தை செய்கிறோம் என்கின்ற உணர்வு எங்களுக்கு வருகின்ற வேளையிலே நாங்கள் அவரிடத்திலே போக வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வையும் ஒரு விருப்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர்களிலே கட்டளையிடுந்தவராக இருக்கிறார் ரட்சிப்பின். அவர் எண்ணத்திற்காக பாருங்க நான் சொல்லுகின்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவர்களுக்கு தக்கவர்கள் அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லையே, அப்பொழுது ஏன் இவர் இங்கு வேதனைப்படுகின்றார் என்றால் அது என்னுடைய பாவத்திற்காக என்பதை அவன் நம்புகின்றான். அவருடைய வாழ்க்கையிலே இங்கு இயேசு ஏன் பாடுகளை பட வேண்டும், அவர் எந்த ஒரு பிழையுமே செய்யாதவரே, அவர் மகாபரிசுத்த முடிய தேவனே, அவர் ஏன் இங்கு வேதனைப்படுகிறார் என்றால் அவர் எங்களுக்காய் வேதனைப்படுகிறார் என்பதை அவன் விசுவாசம். அவை கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணங்கள் உயிர்த்தெழுதல் எல்லாம் அது எனக்குரியது என்பதை விசுவாசித்தவனாய் அவர் ஆண்டவராகிய இயேசுவை அவன் ஆண்டவர் என்று அவன் நம்பினவனாய் மட்டுமல்ல, அவளை பாருங்கள் இந்த புதிய பாட்டு சபையிலே இயேசுவை எல்லாரும் எப்ப விசுவாசித்தார்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் தண்ணியிலுமே நடந்ததிலே இப்படியான அநேக காரியங்களை பார்த்து விசுவாசித்தார்கள். ஆனால் இவன் இயேசுவை பார்க்கின்ற போதிலே இயேசு மனிதத்திலே நாங்கள் பார்த்தால் அவர் எதுவுமே செய்ய முடியாதவர், மரண தருவாயை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இயேசு ஒன்றுமே செய்ய முடியாத தன்னை போலவே சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கின்ற இயேசுவை அவன் விசுவாசித்தான். எந்த சந்த அவனும் சாக போகின்றான், இயேசுவும் எந்த ஒரு வல்லமைகளும் எந்த ஒரு அற்புதங்களும் செய்ய முடியாதவராய் இருக்கின்றார், முள்ளா தலையாலே முள்முடியிலே ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கின்ற இயேசு ஒரு வகையிலே தாகம் எடுக்கின்ற முகத்திலே பார்க்கின்ற வேளையிலே அவரோ சோர்ந்தவராக இருக்கின்ற இயேசுவை பார்த்து ஆண்டவர் நீர்தான், உம்முடைய மகாவல்லமையினாலே நீர் என்னை செய்யும், நீர் என்னை மீட்கக்கூடிய தேவன் என்பதை அவன் விசுவாசித்தவனாக இருக்கின்றான். அருமையாக என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக துன்பங்கள் வேதனைகள் வந்து உண்மையாக ஆண்டவர் இருக்கின்றாரோ என்கின்ற கேள்விகள் எங்களை அனுதினமும் எங்களை என்ன செய்யலாம், வேதனைப்படுத்தலாம். இந்த கல்வன் நினைத்து பாருங்கள், உண்மையாக ஆண்டவர் தானோ, மற்ற கல்வன் என்ன சொல்கின்றான், நீ உண்மையாகவே கிறிஸ்துவானால் என்ன செய்யும், இறங்கி வாரும், அப்படி சொன்னவரும் இறங்கி வராமல் இருக்கின்றார், ஆகவே இவர் கிறிஸ்து இல்லையோ என்கின்ற ஒரு ஐயப்பாடுகள் எழுவதற்கான சாத்திய கூறுகள் இருந்தும் நீர்தான் மெய்யான தேவன் என்பதை ஆணித்தரமாக விசுவாசித்த அந்த விசுவாசம் ரட்சிப்பென்கின்ற முடியை அவனுக்கு என்ன செய்தது, சூட்டியது. அருமையாக என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட அநேக துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் ஊடாக செல்லுகின்ற வேளையிலே கடவுள் இருக்கின்றாரோ, உண்மையாகவே இயேசுதான் கடவுளோ என்று நாங்கள் ஐயப்படுகின்றவர்களாக அல்லாமல், என்னதான் நடந்தாலும் மரணமானது எனக்கு சம்பவித்தாலும் அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை விசுவாசிப்பதனூடாக என்னுடைய உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியும், உறுதிப்படுத்த முடியும். அவர் சொல்கிறார், நீ விசுவாசி அப்பொழுது செய்யப்படுவாய் ரட்சிப்பட்டு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ரட்சிப்பு என்பது இப்படிப்பட்ட விசுவாசத்தை அது எங்களுக்கு தருகின்றதாக. மூன்றாவதாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் இந்த மெய்யான ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவன் கட்டளையிடுகின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவனின் மீது இயேசுவின் மீது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு அன்பு எங்களுக்கு தன்னியல்பா உருவாகும். அப்ப இந்த பகுதியில இருந்து அந்த அன்பை நாங்கள் எப்படி பார்ப்போம், எங்களுக்கு தெரிந்த அன்பு என்ன, ஓடி வந்து சிரித்து கட்டி பிடித்து பொருள்களை கொடுக்கிறதா எங்களுக்கு தெரிந்த அன்பு. ஆனால் இவன் இதிலே ஒரு தேவனுடைய அன்பை வித்தியாசமான முறையிலே காட்டுறான். எப்படி என்றால் இயேசுவை மற்ற கள்வன் இகழுகின்றான். இவன் சொல்லுகின்றான், நீ இகழுவது தப்பு, உன்னுடைய கணக்கு தப்பு, நீ நக்கிறது போல அவர் சாதாரணமான ஆள் இல்லை. என்ன செய்கிறான்? இகழ்ந்த மனிதனுக்கு அவர் ஒருபொழுதுமே விட்டு கொடுக்காமல் இயேசுவிற்காய் அங்கு அவன் கதைக்கின்றவனாக இருக்கின்றான். இந்த அன்பு அருமையான என்ன செய்யும்னா அது ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்காது. நான் ஒருவரை பற்றி ஒருவர் கதைக்கிறோம், ஒருவரை பற்றி ஒருவர் கூடாமல் சொல்லுகிறோம், ஒருவரை பற்றி ஒருவர் நாங்கள் இன்னொருவருக்கு நாங்கள் பிழையாக ஒரு கதையை சொல்கிறோம் என்றால் அதில் அடுத்து நாங்கள் அன்பில்லாத அவர்களை அன்பில்லை. உண்மையாகவே நான் ஒருவர்களை அன்பாக இருந்தால் நான் ஒருபொழுது அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டேன், அவர்களுக்காக கதைப்போம். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் காணுவோம், நண்பர்களுக்காக மிருகி நெருங்கியவர்களுக்காக நான் சிலருடைய வாதாடுவோம், இல்லை அவர் அப்படி இல்லை, அவர் செய்ய மாட்டார், உண்மையான நண்பர். ஆனால் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் நாங்கள் தூஷிக்கிறது என்பது அது உண்மையான அன்பல்ல. அவை இங்கு பார்க்கிறோம், இந்த கள்வன் இயேசுவை அவன் அங்கு தூஷித்த வேளையிலே, இகழ்ந்த வேளையிலே சொல்கிறான், இல்லை நீ நிப்பாட்ட வேண்டும், நிகழ்ச்சியை நிப்பாட்ட வேண்டும். அவர் இகழ்ச்சிக்குரியவர் அல்ல, அவர் புகழ்ச்சிக்குரியவர். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ், நிப்பாட்டினுடைய தேவையற்ற கதைகள் என்று அவன் அங்கு கண்டிக்கிறவனாக இருக்கிறான். அதிலிருந்து பார்க்கிற பெருமை அவர்களை பரிசுத்தாவியாகிய தேவன் இந்த ரட்சிப்பென்கின்ற மாபெரிய முடியை அவர் எங்களுக்கு சூட்டுகின்ற வேளையிலே, எங்களுக்கு கிறிஸ்துவோடு இருக்கின்ற மாபெரிய நெருக்கம், இங்கு கிறிஸ்துவை எதிர்க்கின்றவர்களோடு நாங்களும் எதிர்க்கின்றவர்களாய், கிறிஸ்துவை மதிக்காத இடத்திலே நாங்களும் அவர்களை மதிக்காதவர்களாய், கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காத இடத்திலே நாங்கள் உட்காராதவர்களாய் எப்பொழுது இருப்போம்? கிறிஸ்துவிலே அன்பிருந்தார். எம்மதமும் சம்மதம் என்று நாங்களும் தலையாட்டி தலையாட்டி அங்கே இந்துக்களுடைய சடங்குகள் சமாச்சாரங்களுக்கு நாங்கள் தலையை தூக்கினவர்களாய், இங்கு ரோமன் கத்தோலிக்கருடைய இந்த வழிமுறைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் நாங்கள் தலையை ஆட்டினவர்களாய், இங்கு இந்து மதத்தினுடைய சகல சமுதாயங்களுக்கும் தலைகளை ஆட்டினவர்களாய், நாங்கள் இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இயேசுவை என்ன செய்கிறோம்? மறுதளிக்கிறோம், அவரை இகழுகிறோம், அவருக்காக நாங்கள் கதைக்கின்றவர்களாக இல்லை. தேவனே தெளிவாக சொல்கிறார், நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே, நீங்கள் அசுத்தங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும், விக்கிரகங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது? There's a no connection. அருமையாகளே, நாங்கள் இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் இந்த கிறிஸ்துவை மையமாக வைத்து கிறிஸ்துவுக்கு மகிமை இல்லாத இடங்களிலே நாங்கள் அதற்கு எந்த ஒரு சம்மதமும் எந்த ஒரு காரியங்களும் தெரிவிக்கின்றவர்களாய் இருக்கக்கூடாது என்றால், தெரிவிக்கின்ற வேளையிலே நாங்களும் கிறிஸ்துவை மறுதளிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அவை மெய்யாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவிலே அன்புடையவனாய், அவனை கிறிஸ்துவிலே அன்புடையவனாக இருக்கின்ற அதே வேளையிலே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவன் கிறிஸ்துவிலே மட்டும் அன்புடையவனாக இருக்க அவனாலே முடியாது ஒன்று, அவன் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து உடையவர்களிலும் அன்பாக இருப்பான். நீங்களே கிறிஸ்துனுடைய அன்பையும் மற்றவருடைய அன்பையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுங்கள், கண்கண்ட பிறனிடத்திலே அன்பு கூறாதவன் கண்காணா தேவனிலே அன்பு கூற முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். நாங்கள் தேவனிலே அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லி சகோதரனை பகைத்தால் அது பொய் என்று வேதமே சொல்லுங்கள். அவன் இந்த ரட்சிப்பென்கின்ற இந்த காரியம் அருமையாகளே பரிசுத்தாவியவர்களுக்கு தருகின்ற வேளையிலே, நாங்கள் தேவனிலே அன்பாக இருக்கின்ற அதே வேளையிலே தேவ ஜனங்களிலும் அந்த அன்புடையவர்களாக இருப்போம். நாங்கள் தேவ ஜனங்களோட அன்பில்லை என்றால் எங்கள் ரட்சிப்பு போய், நாங்கள் தேவன் ரட்சித்த தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட தேவனாலே அங்கு மீட்கப்பட்ட ஒரு மனுஷனிலே நாங்கள் அன்பு செலுத்தவில்லை என்றால் நாங்கள் தேவனிலும் அன்பு எங்களுடைய தேவன் மீதே நாங்கள் செலுத்துகிற அன்பு என்பது அது எட்டு சுரக்காயாக இருக்குமே தவிர அது உணர்வு பூர்வமானதாக இருக்க முடியாது. அருமையாளர்களே, இந்த மாபெரிய ரட்சிப்பென்கின்ற இந்த அனுபவம், இந்த உணர்வே, இந்த பாவத்தை குறித்ததான உணர்வு மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றதான விசுவாசத்திலே ஒரு உணர்வு, அதே வேளையிலே அவரிலும் அவருடைய ஜனங்களிலும் இருக்கின்ற அன்பிலே அது உணர்ந்தவர்களாய் அந்த அன்பை கொண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அன்பிலே நீங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றீர்களா? அப்படி உணரவில்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பு ஏட்டு சுரக்காய்தான். மூன்றாவது காரியம் என்னவென்றால், மணிக்கும் நான்காவது காரியம், இங்கு முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் பாவத்தை குறித்ததான உணர்வு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றினதான அந்த விசுவாசம், மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசுவிலும் அவருடைய ஜனங்களிலும் இருக்கின்ற அந்த உன்னதமான அன்பினுடைய உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும் பரிசுத்தாவியான் தருகின்ற வேளையில். ஏனென்றால் இயேசுவே சொல்கின்றார், அப்படி என்னுடைய பலவீனமான ஆடுகள், என்னுடைய அன்பான ஆடுகளை ஒருவரும் என்னுடைய கையிலிருந்து எடுத்துக் கொள்ள முடியாது, நான் அவர்கள் அவ்வளவுக்கு அன்பாக இருக்கிறேன். மகாபரிசுத்தமுடைய தேவன் மகாபாவிகளே அன்பாக இருக்கின்ற வேளையிலே, மகாபாவிகளாகிய நாங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருப்பது என்பது அவர் இப்படியான ஒரு அன்பை உணர்வு ரீதியாக நாங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது காரியம் அருமையானே, ஒரு மெய்யான ரட்சிப்பை தேவன் ஒரு மனுஷனுக்கு கட்டளை இடுகின்ற வேளையிலே அவன் ஜபிக்கின்ற மனிதனாக கட்டாயமாக இருப்பான். ஒருவன் ஜபிக்கவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. தெளிவாக இருக்கவன் ஒருவனாலே ஜபிக்க முடியவில்லை என்றால் அவன் தேவனிடத்திலே தன்னுடைய எல்லா காரியங்களையும் கொண்டு போய் அங்கு அவனிடத்திலே ஜபிக்க முடியவில்லை என்றால், தேவனுக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவ ஜனங்களுக்காகவும் சபைக்காகவும் தனக்காகவும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் தகப்பன்மார்களுக்காகவும் ஒருவனாலே ஜபிக்க முடியவில்லை என்றால் அவன் ரட்சிக்கவே படவில்லை. இந்த கல்வனை பாருங்கள், அவன் சொல்லுகின்றான், தேவனை பார்த்து கேட்கின்றான், ஜபிக்கின்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியேனை இந்த ஜபம், இங்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாலே ஜபிக்காமல் இருக்க முடியாது. இதற்கு ஸ்பர்ஜன் என்கின்ற போதகர் காரியம் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய விசுவாசத்தினுடைய மூச்சு என்னவென்றால் ஜபம், மூச்சு தான் ஜபம். அவங்க சபையினுடைய இந்த சபையினுடைய இந்த ஜபம் என்பது சபையினுடைய ஜபம் என்பது அது எங்களுடைய நுரையீரல் லங்ஸ். இங்க அவர் எப்படி அவர் சொல்கிறார், அந்த prayer is the breath of faith, the prayer meetings are the lungs of the church. அவை இந்த சுவாசம் அதாவது இந்த ஜபம் என்பது ஒரு விசுவாச வாழ்க்கையினுடைய ஒரு மூச்சு உணர்வு, மூச்சு என்பது ஒரு உணர்வு, மூச்சு. நாங்கள் ஜபிக்கவில்லை என்றால் எங்களுடைய மூச்சு நின்று போச்சு. அவங்களுடைய ஜப வாழ்க்கை எங்களிடத்தில் இல்லை என்றால் நாங்கள் மூச்சில்லாதவர்கள். அவை ஒரு சபையிலே நாங்கள் சேர்ந்து ஜபிக்க முடியவில்லை என்றால் எங்களுக்கு லங்ஸ் இல்லாதவர்கள், இந்த நுரையீரல் இல்லாதவர்கள் அல்லது நுரையீரலே புற்றுநோயுடையவர்கள். மிக மிக உண்மை அருமையாகளே, ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஜப வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றவனாக இருப்பான். அது தன்னுடைய ஜப வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப ஜப வாழ்க்கை, தன்னுடைய சபை ஜப வாழ்க்கைக்கு ஒருவன் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றவனாக இருப்பான். எப்பொழுது அந்த ரட்சிப்பு என்கின்ற மாபெரிய கிருபையை ஒருவன் பெற்றுக் கொள்கின்ற முறையில், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாய் இந்த உணர்வை ஜபத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கின்றவராக இருக்கின்ற, அருமையானவர்களே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜபம் என்பது மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆ என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போலையிலே ஜப வாழ்க்கைக்கு உங்களாலே முக்கியத்துவத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் ரட்சிப்பு என்பது உங்களுக்கு தூரமானதாகவே இருக்கும். நீங்கள் ரட்சிப்பை பெற்றவர்களாக, ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு எட்டு சுரக்காயாக, அது அறிவாக இருக்குமே தவிர அது உணர்வாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் அன்பு செய்கின்ற ஒருவரோடு கதைக்கவில்லை என்றால் அது உங்களுடைய அன்பிலே போய் உண்மையில் என்னுடைய நண்பர் கடைசியாக போல எப்ப கதைத்தீர்? 2 வருஷத்துக்கு முன்பதாய். உண்மையாக நண்பராக இருக்க முடியாது, தெரிந்தவர் அவ்வளவு. எருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜொபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசுத்தாவியாகிய தேவன் இந்த உணர்வை, ரட்சிப்பினுடைய அனுபவத்தை எங்களுக்கு தருகின்ற வேளையிலே இங்கு ஜொபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை எங்களிடத்தில் உருவாக்குகின்றவராக. 5வதாய் நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே இருக்கின்ற அவன் தன்னுடைய விளைவை ஏற்றுக்கொண்டவனான், தன்னுடைய பாவத்தினாலே தனக்கு வந்த விளைவை அவன் பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றான். இங்க வேற சொல்லுகிறபடி நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறவங்களுடைய தண்டனைகள் எல்லாம் எங்களுக்கு அது சரியானதாகவே கிடைத்திருக்கின்றது. உண்மையாகவே இதிலும் பார்க்க கொடூரமான முறையிலே நான் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருக்கின்றேன். ஆனால் இந்த தண்டனையானது எனக்கு, நான் அதிலே கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு என்கின்ற இந்த மாபெரிய காரியம் எங்கள் மீது விழுகின்ற வேளையிலே அந்த பாவத்திற்கான இந்த பாவத்தினுடைய விளைவுகளை நாங்கள் ஒரு பொழுதுமே பெரிதாக பார்க்க தேவை. என்ன சொல்லுகிறான்? இந்த பாவத்திற்குரிய தண்டனை எனக்கு சரி, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம். அவன் தன்னுடைய பாவத்திற்கு அவன் ஒருவரையும் சாட்டவில்லை. என்னுடைய பிள்ளையினுடைய பாவத்திற்கு அவர் காரணம், என்னுடைய பிள்ளையினுடைய பாவத்திற்கு இவர் காரணம், அவருடைய நண்பர் காரணம், அவருடைய பிள்ளைகள் காரணம் என்று எவருமே, அவனவன் தன்னுடைய பாவத்திற்கு தனி பொறுப்புடையவன். இன்னொருவருடைய பாவத்திற்கு பொறுப்பில்லை. அவர்கள் அவரே தங்களுடைய பாவத்திற்கு பொறுப்புடையவர்கள் என்பதை அவன் தெளிவாக அங்கு விளங்கினவனாய் இங்கு ரட்சிக்கப்பட்ட மனிதன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த பாவத்தினாலே வந்த விளைவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள சரியாக இருக்க வேண்டும். இங்கு சபைகள் அருமையாளர்களே, இங்கு பாவத்தை செய்த வேளையிலே, வெளிப்படையாக செய்த வேளையிலே, இங்கு சுற்றிப்புகளை கொடுத்த வேளையிலே பொங்கி எழுவார்கள், எனக்கு என்ன இவ்வளவு பிரச்சனையா, நான் என்ன மற்றவர்களும் பார்க்க நான் என்ன பெரிதாக செய்து விட்டேன். ரட்சிக்கப்பட்டதனுடைய குணாதிசயம் அது இல்லை. தப்பிச்சுண்டு இந்த வேலை பார்க்கின்ற வேளையிலே நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படும். தன்மையாகளே, எங்களுக்கும் பாவத்தினாலே வருகின்ற விளைவுகள் எங்களுக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த வகையிலே தேவரீர் இந்த தண்டனைகளுக்கு, இந்த கஷ்டங்களுக்கு, இந்த துன்பங்களுக்கு எல்லாம் நாங்கள் பாத்திரவாங்க. எங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். பண பிரச்சனை, வருத்தங்கள், நோய்கள், மரணங்கள், காசு பிரச்சனைகள், இப்படியான அநேக பிரச்சனைகள் நாங்கள் சூழ்ந்து கொள்ளவில்லை. தேவரீர் நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தகுதியானவர்கள். நாங்களோ சின்ன பிரச்சனை வந்தவுடன் நாங்கள் அப்படி என்ன பாவத்தை செய்தோம், ஆகவே நல்ல எங்களிலும் பார்க்க எவ்வளவோ பாவம் செய்தவர்கள் நல்லா இருக்கின்றார்களே. அருமையாளர்களே, இது ஒரு ரட்சிப்பிற்குரியதாக மாறாக எங்களுடைய இந்த விளைவுகளுக்கு ஏற்றதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேவனை நம்பி வாழுகின்ற ஒரு வாழ்வுதான் தேவன் தருகின்ற வாழ்வு. இறுதியாக இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய உணர்வு எப்படியா இருந்ததென்றால், இந்த பூமியிலே தனக்கு எந்த ஒரு விடுதலையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. மற்ற கல்வனை போல இங்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்து எங்களை இறக்கி விடும் என்று அதிசயங்களை அவன் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு விருப்பம், இந்த பூமியிலேயே நான் செய்ததற்கு தக்க தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனபடியால் இந்த பூமியிலே எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இந்த ராஜ்யம் ஒன்று வரும், அப்பொழுது அதுவே எனக்கு போதும் என்று தேவனுடைய அந்த 2வது வருகையிலே ஆறுதலை கண்டவனாய், 2வது தேவனுடைய 2வது வருகையிலே வருகைக்காய் அவன் அங்கு காத்திருக்கின்றவனாய், தேவனுடைய 2வது வருகையிலே தேவன் செய்ய போகின்ற அந்த மாபெரிய அந்த வெற்றியை அவன் தேவனிடத்திலே எதிர்பார்த்தவனாய் அவன் இருக்கின்றான். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவனுடைய அந்த உன்னதமான 2வது வருகைக்கு ஆயத்தப்படுகின்றவர்களாகவும், அல்லாஹ்வுடைய அந்த வருகைக்காய் நாங்கள் இந்த பூமியிலே பொறுமையோடு காத்திருக்கின்றவர்களாகவோ, எங்களுக்கு வருகின்ற சகல வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நாள் என்னை கண்டுகொள்ளுவார், தேவன் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்று அவருடைய வருகைக்கென்று காத்திருக்கின்ற ஒரு இருதயத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். யார்? இந்த தேவனுடைய இரட்சிப்பை பெற்றவர்கள். அப்போஸ்தலன் ஆகிய தெளிவாக சொல்கிறான், நான் இந்த கூடாரத்தை விட்டு நான் நீங்கி தேவனுடைய மகா பரிசுத்த இடத்திலே நான் இருக்க ஆசையா இருக்கின்றேன். இந்த கூடாரம் ஒரு தற்காலிகமான கூடாரம், எனக்கு இதை குறித்து எந்த ஒரு கவலைகளும் இல்லை. ஆனால் அந்த இடத்திற்கு போகின்ற அதுவே எனக்கு இருக்கின்ற மாபெரிய விருப்பம். அருமையாகளே, என்னுடைய உங்களுடைய விருப்பங்கள் எதிலே இருக்கின்றது? இந்த பூமியிலே நல்லவர்களாய், வல்லவர்களாய், வசதி உடையவர்களாய், அறிவுடையவர்களாய், நிறைந்தவர்களாய் இருக்கிறதை நாங்கள் விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்ல, இந்த பூமியில் நாங்கள் எப்படியானவர்களாய், சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய், மரண தருவாயிலே இருக்கின்றவர்களாக நாங்கள் இருந்தாலும், தேவரீருடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூர்ந்தரலும் என்று அவருடைய ராஜ்யத்தை மட்டும் நோக்கினவர்களாய், வாஞ்சித்தவர்களாக இருக்கின்றோமா? பரலோ ராஜ்யத்தினுடைய வாஞ்சை, பரலோ ராஜ்யத்தினுடைய நிச்சயம், பரலோ ராஜ்யத்தினுடைய விருப்பம் அருமையாகளே எங்களிடத்தில் இல்லை என்றால், என்னுடைய உங்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகின்ற காரியம் கூட அது எட்டு சுரக்காயாகவே இருக்கு. உணர்வு சம்பந்தமான ஒரு காரியம். ஒரு வசதியான இடத்தை நாங்கள் போக போறோம்னா ஒரு சந்தோஷம் தன்மையளவாக வரும். நாங்கள் டூர்கள் போய் நாங்கள் ஒரு வடிவான இடங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் வரும் உணர்வு. அதுபோல இந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் இருப்போம். தேவனங்களை ஏற்றி கொண்டு போவார், தேவனங்களை பராமரிப்பார், தேவனோடு நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்கின்ற செய்தி எங்களுக்கு ஒரு மாபெரிய சந்தோஷத்தினுடைய உணர்வை அது எங்களுக்கு தருகின்றதான். அருமையானே, இந்த ஆண்டவராகிய தேவன் இந்த உண்மையான ரட்சிப்பை அவர்களுக்கு தருகின்ற வேளையிலே எங்களுடைய அறிவல்ல, எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்றால், பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் உண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்புண்டு என்று நாங்கள் அவரை விசுவாசித்து நம்பி எங்களுடைய சகல பாவங்களை மறைக்க செய்ய வேண்டும் என்ற உணர்வே, மன்னித்து விட்டார் என்ற உணர்வை பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தருவார். ஆண்டவராக இயேசுவிலும் அவருடைய ஜனங்களிலும் இருக்கின்ற அன்பிலே ஒரு உணர்வு, அறிவு ரீதியான அன்பல்ல, உணர்வு ரீதியான அன்பை தேவன் எங்களுக்கு உருவாக்குவார். நாங்கள் ஜொபிக்க வேண்டும் என்ற விருப்பங்களை அவர் எங்களிடத்திலே ஏற்படுத்துகின்றவராக இருப்பார். அது மட்டுமல்ல, எப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தித்தாலும் அந்த விளைவுகளை எங்களுடைய பாவங்களுக்காகவே, பாவத்திற்கு தக்கதாகவே தேவன் தருகிறவர் என்பதிலே நாங்கள் புறுபுறுத்து கரகரக்கின்றவர்களாக இல்லாமல் இந்த விளைவை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நாங்கள் இருப்போம். இறுதியிலே அவருடைய வருகையிலே, அவருடைய வருகையிலே நாங்கள் ஆறுதலையும், அவருடைய வருகையிலே நாங்கள் சமாதானத்தையும், அவருடைய வருகையிலே மாபெரிய களிப்பையும் எதிர்நோக்கினவர்களாக இருப்போம். இந்த இப்படியான உணர்வுகளோடு இருக்கின்றதால் அவர்களுடைய ரட்சிப்பை தவிர வேதத்தை அறிந்தவர்களாக இருப்பதிலே இந்த ரட்சிப்பு ஒரு பொழுதும் எனக்கும் உங்களுக்கு கிடைத்து போகிறதில்லை. ஆகவே ஆனால் நீங்களும் என்னையும் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாங்கள் இருக்கின்றோமா, அல்லது ரட்சிப்பு என்கின்ற அறிவுகளோடு நாங்கள் இருக்கிறோமா? தேவன் தாமே இந்த உணர்வுகளை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள தேவரே, இந்த பரிசுத்தாவியாகிய தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பித்து இந்த மெய்யான ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீங்கள் எங்களுக்கு நிறைவாய் கட்டளையிட வேண்டும் என்று. அந்த ரட்சிப்பினுடைய அனுபவமானது தேவரே, அது எங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரிகைகளின் ஊடாக அது வெளிப்படத்தக்கதா? தேவரீர், அன்பு என்கின்ற இந்த உன்னதமான பூவும், கண்டிப்பு என்கின்ற இந்த உன்னதமான பூவும், மன்னிப்பு என்கின்ற இந்த உன்னதமான பூக்களும் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே அது பூத்து மலர்ந்து அது மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கத்தக்க வகையிலே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.